الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد اتقوا الله إن الله خبير بما تعملون அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய கேள்விகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் புனிதமான இந்த தீனை இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் உலகத்தில் மிக உயர்ந்த பண்புகளை மட்டும் சொல்லித் தருகிற மார்க்கம். இந்த மார்க்கம் எந்த பாவத்துக்கும் வழிகாட்டவில்லை. அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு கெடுதியாக தெரியக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. தீங்குகள் என்று வரும் பொழுது அத்தனை தீங்குகளையும் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அநியாயத்தை தடை செய்திருக்கிறது, கொலையை தடை செய்திருக்கிறது. உயர்ந்த பண்புகளை மட்டும் சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மனிதன் தன்னை சமூகத்தில் மிக உயர்ந்த பண்புள்ள ஒரு கௌரவத்துக்குரிய மனிதனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை ஏற்படுத்திக் கொள்வதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய அடையாளம் சிறந்த பண்புகள் தான், உயர்ந்த பண்புகள். மிக விசேஷமாக ஒரு கௌரவமான மனிதனாக இருக்கிற விரும்புகிற ஒவ்வொருவரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில முக்கியமான பண்புகளை வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதில் முதலாவது, சமூகத்தில் யாரை விடவும் தன்னை சிறந்தவனாக நினைக்கக்கூடாது. என்னை விட எல்லோரும் சிறந்தவர்கள். யார் கண்ணியமானவன், யார் கேவலமானவன் என்ற உண்மையான விடயம் ஆகிரத்தில் மட்டும்தான் புரிந்து கொள்ளலாம். உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இடையில ஏற்படுத்தியிருக்கிற இந்த வித்தியாசங்கள், உடலால், நிறத்தால், குடும்பத்தால், ஏனைய செல்வங்களால் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற வித்தியாசம், இது மனிதனை சிறந்தவன், சிறப்பில் குறைந்தவன், கேவலமானவன் என்று பிரிப்பதற்காக உள்ளவைகள் அல்ல. இதை வைத்து யாரும் யாரையும் சிறப்பானவர்கள் என்று முடிவு செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னை விட சிறந்தவர்கள் என்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும். நாம் வாழ்கிற சமூகத்தில் நாம் ஒரு மஹல்லாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் நம்முடைய மனசுக்குள் ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த மஹல்லாவில் இன்னின்ன ஆட்களை விடவும் நான் சிறந்தவன்,
நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றிருந்தால் நம்முடைய ஒரு உள்ளத்தில் அடி மனசில் ஒரு எண்ணம் இருக்கிறது, இங்கு வேலை செய்யக்கூடியவர்களில் என்னுடைய வேலை தளத்தில் வேலை செய்யக்கூடியவர்களில் இன்னார் இன்னார் என்னை விட சிறந்தவர்கள், இன்னார் இன்னாரை விட நான் சிறந்தவன் என்று நாமே ஒரு முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த முடிவை நமக்கு யார் சொன்னார்கள்? இன்னார் இன்னாரை விட நீதான் சிறந்தவன் என்று இந்த முடிவை எனக்கு யார் சொன்னார்கள்? யாரும் சொல்லவில்லை, நானே அந்த முடிவை எடுத்துக்கொண்டேன். நமக்கெல்லாம் ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய குடும்பத்தில் இன்னார் இன்னாரை விட நான் சிறந்தவன், இன்ன இன்ன குடும்பங்களை விட என்னுடைய குடும்பம் சிறப்புக்குரியது என்று நாமே ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறோம். இந்த முடிவை நமக்கு யார் சொன்னார்கள்? முழு ஊரும் சேர்ந்து இந்த முடிவை சொன்னார்களா, அல்லது உலகமே எங்களை பார்த்துவிட்டு சொன்னார்களா, அல்லது அல்லாஹு தஆலா சொல்லி இருக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் சொல்லவில்லை, நாம கற்பனை செய்து இந்த முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முடிவுகளை நாங்கள் உள்ளங்களிலிருந்து மாற்ற வேண்டும். என்னை விட எல்லோரும் சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை படைத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருப்பது ஒரே ஒரு வேலைதான், யார் மற்றவர்களை விட தன்னை சிறந்தவனாக பார்க்கிறார்களோ, பெருமையாக நடக்கிறார்களோ, அவர்களுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து அந்த மலக்கு தலையே குளித்து விடுவார். நீ இழிவாகி போ, நீ யாரை விடவும் சிறந்தவன் அல்ல, நீ மக்களிடத்தில் சிறியவனாகியே போ என்று அவருடைய தலையை குளித்து விடுகிறார். பிறகு என்ன நடக்கிறது? மனித உள்ளங்களில் அவரை பற்றிய கண்ணியம் போய்விடுகிறது. யார் மக்களுடன் பணிந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அந்த மலக்கு தலையை உயர்த்து விடுகிறார். நீ கண்ணியமானவனாக இரு, நீ கண்ணியமாக வாழ வேண்டும் என்று தலையை உயர்த்தி விடுகிறார். பிறகு ஒவ்வொரு மனித உள்ளங்களிலும் அவரை பற்றிய கண்ணியமும் கௌரவமும் ஏற்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவனை பெரியவராக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். யார் தன்னை மற்றவர்களை விட சிறந்தவனாக, எல்லோரும் சிறுவர்கள் சிறியவர்கள் நான் உயர்ந்தவன் என்று பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்டவனை அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய கண்களில், மனிதர்களுடைய பார்வையில், உள்ளங்களில் கேவலப்படுத்தி விடுகிறான். ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் ஏறினான். மலை உச்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த மலைக்கு கீழால் இருக்கிற பாதையில் பயணம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்கிறான். அவனுடைய கண்ணுக்கு எல்லோரும் சிறியவர்களாக தெரிவடுகிறார்கள். மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான், எல்லோரும் சிறிய உடல் உள்ளவர்களாக தெரிவடுகிறார்கள். மனதுக்குள் தன் அவன் சொல்லிக் கொள்கிறான், நான் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறேன், இந்த கீழே பாதையில் செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் என்னை விட சிறியவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறான். நேர்மாற்றமாக அந்த பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிற மனிதர்கள் மலை உச்சியில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார்கள். எல்லோருடைய கண்களிலும் அவன் சிறியவனாக தெரிவடுகிறான். மக்கள் நினைக்கிறார்கள், ஒரு சின்ன குழந்தை, ஒரு சிறுவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான் என்று மக்கள் அவனை சிறுவனாக பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, யார் மக்களை சிறியவர்களாக பார்க்கிறார்களோ அவர்களுடைய நிலை இதுதான். யார் தன்னை மட்டும் பெரியவனாக பார்க்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் ஒரே ஒருவருடைய பார்வையில் மட்டும் பெரியவனாக இருப்பான், மற்ற அத்தனை பேருடைய பார்வையிலும் அவன் சிறியவனாக மாறிவிடுகிறான், இழிவுக்குரியவனாக மாறிவிடுகிறான். அந்த ஒருவன் யார் என்றால் அது அவனே தான். அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தான் ஒரு மதிப்புக்குரியவன், மக்களை விட எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது, எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவனே அவனுக்குள்ளே வளர்த்து கொள்கிறான். பிறகு அந்த மதிப்பு அவனுக்குள்ளே மட்டும்தான் தங்கி இருக்கிறது, மற்றவர்களுடைய உள்ளங்களில் அந்த மதிப்பு இருக்க மாட்டாது. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பண்பு, அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை விடவும் தன்னை பெரியவனாக நினைக்கக்கூடாது, பணிவுடன் நடக்க வேண்டும். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உண்மையில் நாம் பல தடவை அதை கேட்டிருந்தாலும் பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குருல் ஜன்னா, ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவன் யார்? மன் கான ஃபீ கல்பிஹி மித்காலு தர்ரத்தின் மின் கிபர், அவனுடைய உள்ளத்தில் அணு அளவு, தர்ரா என்று அரபியில் சொல்வது கூரையில் ஒரு துவாரம் இருந்தால் பகல் நேரங்களில் ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சத்தை பார்த்தால் அதற்குள் சின்ன தூசிகள் பறந்து கொண்டிருக்கு, அதில் ஒன்றை எடுத்தால் அந்த அளவுக்கு தான் தர்ரா என்று சொல்லப்படும். சொன்னார்கள், அந்த பிரமாணம் அளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தான் பெரியவன் என்ற அந்த எண்ணம் இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவு பெருமை என்றால் எதை சொல்கிறார்கள்? ஆச்சரியமாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. யாரை பற்றியும் நாங்கள் இழிவாக எண்ணக்கூடாது. எல்லோரும் என்னை விட சிறந்தவர்கள். அவர்கள் வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம், செல்வத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், சமூக அந்தஸ்துகளை பெறாதவர்களாக இருக்கலாம். யாரை பற்றியும் தாழ்வாக நினைக்க கூடாது. எல்லோரும் மதிப்புக்குரியவர்கள். இரண்டாவது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். நாளாந்தம் இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலரை அல்லாஹு தஆலா செல்வந்தனாக ஆக்கி விடுகிறான், சிலருடைய செல்வத்தை அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான், சிலருக்கு அல்லாஹ் நோயை கொடுக்கிறான், சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், சிலருக்கு திருமணங்கள் நடக்கின்றன, இன்னும் சிலருடைய திருமணங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், சிலருக்கு குழந்தைகள் பாக்கியங்கள் கிடைக்கின்றன, சிலருக்கு இல்லாமல் போகின்றன, பதவிகள் கிடைக்கின்றன இல்லாமல் போகின்றன. இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய நிர்வாகம் எந்த மனிதனுடைய விருப்பத்தின் பேரிலும் நடப்பதில்லை. நாம் நினைத்து யாருக்கும் எதுவும் கிடைப்பதும் இல்லை, நாம் வெறுத்த காரணத்தினால் யாருக்கும் எதுவும் கிடைக்காமல் போவதும் இல்லை. இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடப்பதிலும் நம்முடைய ஆசைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கிறான், சிலரிடமிருந்து எடுக்கிறான். உலகத்தில் யாருக்கு எது நடந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ளக்கூடாது. என்னுடைய நண்பனுக்கு இவ்வளவு வேகமாக எப்படி இந்த தொழில் கிடைத்தது, அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய மதிப்பு கிடைத்தது, இந்த ஊரில் அவரை போல நானும் சேவை செய்திருக்கிறேன், அவனை ஏன் மக்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள், அந்த கண்ணியம் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை, என்னுடைய குடும்பத்தில் ஒரு சாதாரண நபர் இவர், இவருக்கு எப்படி இந்த இடத்தில் திருமணம் நடக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களை, யாருக்கு எந்த நலவு நடந்தாலும் அதை பற்றிய கவலை நமக்கு வரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது நடக்கிறது. என்னிடத்தில் கேட்டு என்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் மழை பெய்வதும் இல்லை, மழை நிற்பதும் இல்லை, வெயில் வருவதும் இல்லை, குளிர் வருவதும் இல்லை, உலகத்துடைய இந்த சூரியன் வருவது மறைவது எல்லாமே அவனுடைய கையில், அவனுடைய விருப்பப்படி நடக்கிறது. அதுபோல மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவனுடைய விருப்பப்படி நடக்கிறது. நம்மை கேட்டு எதுவும் செய்யப்படுவதில்லை. நாம் கோபித்துக் கொண்டோம் என்ற காரணத்தினால் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கும் திருமணம் நடக்க மாட்டாது என்பதல்ல, திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் வெறுக்கிறோம் என்ற காரணத்தினால் என்னுடைய மஹல்லாவில், எங்களுடைய மஹல்லாவில் யாரும் செல்வந்தர்களாக மாட்டார்கள் என்று இல்லை. அல்லாஹ் தஆலா சிலருக்கு அவன் சிலரை செல்வந்தனாக ஆக்குவான், சிலரை ஏழையாக ஆக்குவான். அது அவனுடைய நாளாந்தம். யாரை பற்றியும் யாருக்கும் நலவுகள் உண்டாகிவிட்டால் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. முடிவுமாக இருந்தால் அவர்களுக்கு துவா செய்து நாங்கள் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். சந்தோஷம், உலகத்தில் நலவு யாருக்கு நடந்தாலும் சந்தோஷம். சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எப்பொழுதாவது எங்கேயாவது ஒரு ஊரில் மழை பெய்கிற செய்தியை கேள்விப்பட்டால், அந்த ஊரில் எனக்கு எந்த விதமான காணிகளோ கால்நடைகளோ மிருகங்களோ எதுவும் இருக்க மாட்டாது. மழை பெய்கிறது என்று கேள்விப்பட்டால் நான் விசேஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். காரணம், அந்த ஊர் மக்கள் சந்தோஷப்படுவார்கள், அந்த ஊர் மக்களுக்கு நலவு கிடைக்கிறது, எனக்கு சந்தோஷம். எங்கேயாவது ஒரு ஊரில் ஒரு நல்ல நீதமான நியாயமான ஒரு நீதவான் ஒரு காதி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் நான் அவரைக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் துவா செய்வேன், சந்தோஷப்படுவேன். அந்த காதி இடத்தில் போக வேண்டிய எந்த தேவையோ வழக்கோ எனக்கு இருக்க மாட்டாது, ஆனாலும் அந்த ஊரில் நலவு நடக்கிறது என்று எனக்கு சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் யாருக்கு எந்த கஷ்டம் தூரமானாலும் யாருக்கு என்ன நலவு கிடைத்தாலும் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேண்டும். இந்த தன்மைகள் தானாக வருவதில்லை, இந்த தன்மைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பில் இந்த பொறாமை, மக்களுக்கு நலவு நடக்கும் பொழுது தனக்கு கவலை கோபம் இயல்பாக வரும். அதை ஆரம்பத்திலேயே அதை தட்டி இல்லாமலாக்கி அவர்களுக்காக துவா செய்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவர்களை பாராட்டி இந்த நோய்க்கு மருத்துவம் செய்து நாங்கள் சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் என்ற வகையில் மனிதனில் அன்பு என்ற ஒரு தன்மை இருக்கிறது போல கோபம் என்ற ஒன்றும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கோபமே வருவதில்லை என்றால் அவனில் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு மனிதன் என்ற வகையில் பசி வர வேண்டும், தாகம் வர வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய உடலில் ஏதோ ஒரு வகையில் குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். அதுபோல கோபம் என்பதும் மனிதனுடைய அடிப்படையான அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வர வேண்டும். ஆனால் கோபங்களை மனிதர்களில் வெளிப்படுத்திவிடக் கூடாது. கோபங்களை பிரயோகிக்கும் பொழுது மனிதன் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக மாறுகிறான். ஷரியத் மார்க்கம் எங்கு கோபப்படலாம் எங்கு கோபப்படக்கூடாது என்ற சில அடிப்படை விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அதை மீறி ஒருவர் இன்னொருவர் மீது கோபத்தை பிரயோகிக்கும் பொழுது அவன் குற்றவாளியாக மாறுகிறான். கோபம், ஒரு மனிதன் என்ற வகையில் நிறைய கோபம் வரலாம், ஆனால் அந்த கோபத்தை மனிதர்கள் மீது வெளிப்படுத்த ஆரம்பித்தால் முதலாவது நமக்கு ஏற்படுகிற நஷ்டம், உலகத்தில் நம்மை நேசிக்க கூடியவர்கள் இல்லாமலாகி விடுவார்கள். அது சொந்த மனைவியாக இருக்கலாம், சொந்த குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நிறைய பேர்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம், ஏன் எனக்கு நண்பர்கள் இல்லை, என்னுடைய நண்பனுக்கு எவ்வளவு பேர்கள் அவனை நேசிக்கிறார்கள், என்னை யார் நேசிப்பதில்லை, என்னுடன் யாரும் சேர்ந்து வருவதற்கு விரும்புவதில்லை, என்னுடன் யாரும் பயணம் செய்வதற்கு விரும்புவதில்லை, ஏன் என்னை விட்டு ஒதுங்கி நடக்கிறார்கள், நான் வேலை செய்கிற இடங்களில் என்னை மக்கள் ஏன் நேசிப்பதில்லை, என்னை ஏன் தனிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் சொல்கிற இந்த பண்புகளில் ஏதோ ஒரு குறைபாடு நம்மிடத்திலே இருக்கும். கோபங்களை வெளிப்படுத்தினால் தன்னுடைய சொந்த மனைவியுடைய அன்பும் கிடைக்க மாட்டாது. கோபங்களை மனிதர்கள் மீது வெளிப்படுத்தி விடக்கூடாது. சிலருக்கு கோபம் வரும், எப்படி வருகிறது என்று தெரியாது, வேகமாக கோபப்படுபவர்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். மனிதர்கள் சிறந்தவர்கள் அல்ல. நமக்கு ஒரு நோய் இருக்கலாம், அது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் முத்திவிட்டால் நமக்கு கோபம் வரும். அதற்காக நம்மை சூழ இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக மாட்டார். அவன் நினைக்கிறோம், எனக்கு இந்த நோய் இருக்கிறது, கோபம் வந்தால் எதுவும் விளங்க மாட்டாது, என்னுடைய குடும்பம் கோபத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கோபங்களை வெளிப்படுத்தக்கூடாது. கோபங்களை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, வல் காஸிமீனல் கைம், கடும் கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அர்த்தம் வார்த்தைகளால் எதுவும் பேசிவிடக் கூடாது. சைதுனா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மகன்மார்கள் அறியாமையினால் செய்த ஒரு அநியாயம், அவர்கள் நேசித்த ஒரு சின்ன அவருடைய மகன் யூசுஃபை கொண்டு போய் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கொண்டு போய் கிணற்றில் போட்டுவிட்டு வந்து சொன்னார்கள், யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது, தவறிவிட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டுகிறார். அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால், நீங்கள் செய்தது ஏதோ சதி செய்ய நடந்திருக்கிறது, நான் பொறுமையாக இருப்பேன், சப்ருன் ஜமீல், நான் பொறுமையாக இருப்பேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த குறிப்பிட்ட சில வருஷங்கள் யாகூப் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த எப்படி இருந்தார்கள் என்றால், கோபம் அவர்களுடைய உடம்பெல்லாம் நிறைந்திருந்தது. ஒரு தோல் துருத்திக்குள் தண்ணீரை ஊற்றி அந்த தோல் துருத்தியுடைய தலையை கட்டி வைத்திருந்தால் அந்த தண்ணீர் எப்பொழுதும் வெளிவருவதற்கு முயற்சி செய்யும், அந்த கட்டி இருக்கிறதனால் வெளியில் வர முடியாது. கவம என்ற அரபி வார்த்தை இதற்கு தான் பயன்படுத்தப்படும், தோல் துருத்தியை கட்டி வைப்பது. இப்பொழுது ஆடுகிற தண்ணீர் வெளியே வந்து கொள்ள முடியாமல் அது தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் வந்துவிட்டு உள்ளே போய்விடும். இந்த வார்த்தையை அல்லாஹ் யாகூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பாவிக்கிறார். அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு கோபம் இருந்தது என்றால், அந்த கோபம் வாய் வரைக்கும் வரும், பிறகு மென்று விழுங்கிக் கொள்வார்கள், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உலமாக்களுடைய கருத்துப்படி 40 வருஷங்கள். இந்த பொறுமையுடைய வரக்கத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான உதவியை செய்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள், வெறும் ஒரு யூசுஃபாக அல்ல, அரசராக திரும்பி வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள் என்று பார்த்தால் மிக நல்லவர்கள், நல்ல மகன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகன்மார்கள் அவர்களால் கிடைக்க வேண்டிய அந்த திருப்தியும் சந்தோஷமும் இந்த பெற்றோருக்கு கிடைப்பதில்லை, விசேஷமாக தகப்பனுக்கு கிடைக்கவில்லை. ஊரெல்லாம் சொல்றாங்க இந்த மகன்மார்கள் பெரிய பாக்கிய நல்ல மனிதர்கள். ஆனால் இந்த பெற்றோரை பார்த்தால் தகப்பனுக்கு அவந்த குழந்தைகளால் கண்குளிர்ச்சி சந்தோஷம் கிடைப்பதில்லை. காரணம், தகப்பண்டத்தில் இருக்கக்கூடிய கடும் கோபம், முன்கோபம். எப்பொழுதும் அந்த குழந்தைகளும் தகப்பனை விட்டு கொஞ்சம் தூரத்திலேயே இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சொந்த குழந்தைகளுடைய அன்பையும் ஒரு மனிதன் இழந்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நேசிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு கோபங்களை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இந்த தன்மை இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய மிக உயர்ந்த பண்பு. ஹதீஸில் வந்திருக்கிறது, நின்று கொண்டு கோபம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வந்தால் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்காதீர்கள், உட்கார்ந்து விடுங்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் அப்படியே சாய்ந்து விடுங்கள். நிலையை மாற்ற வேண்டும். வார்த்தைகளாக வெளிவந்து விட்டால் அந்த வார்த்தைகளை அழிக்க முடியாது. ஜரஹாது ஸினானில் ஹல்தியாமு வலா யல்தாமு மா ஜரஹல் லிஸானு. கத்திகளால், ஆயுதங்களால் காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயங்கள் நாட்கள் செல்ல செல்ல காய்ந்து அது குணமாகிவிடும். ஆனால் நாவினால் ஏற்படக்கூடிய காயங்கள் அது ஆறுவதில்லை. பல வருஷங்களுக்கு முன்னால் சிலர் நாவுகளால் நம்மை காயப்படுத்தி இருப்பார்கள், இப்பொழுது நினைக்கும் பொழுதும் நமக்கு கோபம் வருகிறது, அவன் ஏன் அப்படி பேசினான். நம்முடைய நாவுகள், இந்த நாவுக்கு, நம்முடைய இந்த நாக்குகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது, நலவுகளுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்து அன்பான சகோதரர்களே, நாம் நம்மிடத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பண்புதான், பிறரை வித்தியாசம் பார்க்காமல் கண்ணியப்படுத்த வேண்டும். இது ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு. ஆள் பார்த்து கண்ணியம் அல்ல, மனிதன் என்பதற்காக அத்தனை பேரையும் மரியாதை செய்வது, இது மிக உயர்ந்த பண்பு. சிலர் நினைக்கிறார்கள் நாம் மற்றவர்களுக்கு மரியாதை செய்தால் நம்முடைய கண்ணியம் குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது, நீங்கள் மக்களுக்கு மரியாதையை செய்வதனால் உங்களுடைய அந்தஸ்து ஒரு பொழுதும் குறைய மாட்டாது, நேர் மாற்றமாக உங்களுடைய மதிப்பு மனிதர்களுடைய உள்ளங்கள் அதிகரிக்கும். சிலர் நினைக்கிறார்கள் சமூகத்தில் உள்ள எல்லோரும் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், நான் யாரையும் கண்ணியப்படுத்தக்கூடாது, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், காரணம் இந்த குடும்பத்துக்கு நான் மிக முக்கியமானவன், இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் யாரையும் நான் கண்ணியப்படுத்த வேண்டியது இல்லை, அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், நான் யாருடைய வீட்டுக்கும் போக வேண்டியதில்லை, நான் யாருடைய வீட்டுக்கும் போவதாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறார்கள். நம்மை எல்லோரும் மதிக்க வேண்டும், நம்மை எல்லோரும் பாராட்ட வேண்டும், தப்பித்தவரையும் நம்முடைய வாய்களிலிருந்து யாரை பற்றியும் புகழ் வார்த்தை வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக நடைமுறைக்கே மாற்றமானது. அல்லாஹு தஆலா நம்மை படைத்தவன் என்ற வகையில் நம்மை பார்த்து அவன் எப்படியும் பேசியிருக்கலாம், ஆனால் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பாருங்கள், எங்களை அல்லாஹ் மனிதர்களை உச்சகட்டத்தில் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அவர்களை விட பெரிய உபகாரி யாரும் கிடையாது, அவர்கள் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பெரியவரையும் சிறியவரையும் சாதாரண மனிதர்களையும் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், மிக கண்ணியமாக பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கிறது? எல்லோரையும் வித்தியாசம் பார்க்காமல் கண்ணியப்படுத்தக்கூடிய பண்பு என்பது மிக உயர்ந்த பண்பு. பணம் என்பது இன்று ஒருவருக்கு இருக்கலாம், நாளை இல்லாமல் போகலாம். சிலர் பணத்தை பார்த்து மட்டும் மக்களை கண்ணியப்படுத்துவார். பணம் இருக்கிறதா? ஆ, பெரிய மனிதர். பணம் இருக்கிறதா? அவருடைய சிறிய சாப்பாட்டுக்கும் நாங்கள் போவோம். பணம் இருக்கிறதா? நாங்கள் அவர்களுக்காக எதையும் செய்வோம், எவ்வளவு நேரமும் செலவழிப்போம். பணம் இல்லையா? அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் போகக்கூடாது என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பணம் என்பது இன்று இருக்கும் நாளை இருக்க மாட்டாது. எத்தனையோ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் இன்று நம்முடைய மஹல்லாக்களில் பார்க்கலாம், பெரும் கோடீஸ்வரர்களாக மாறியிருப்பார்கள். யார் கொடுத்தார்கள்? அல்லாஹ் தஆலா. இந்த செல்வம் பணம் என்பது பல தசாப்தங்கள், 10-20 வருஷங்கள் ஒரே குடும்பத்தில் தங்கி இருந்ததாக சரித்திரம் இல்லை, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். குடும்பம் என்று வரும் பொழுது குடும்பத்துக்கு முன்னால் பணிந்து எவ்வளவு பணிய வேண்டுமோ அவ்வளவு பணிந்து நடக்க வேண்டும். தாயுடைய சகோதரிகள் ஒவ்வொருவரும் அல் ஹாலா பிமன்சிலத்தில் தாயுடைய சகோதரிகள், உம்மாவுடைய சகோதரிகள், பெரியம்மாமார்களாக இருக்கலாம், சாச்சிமார்களாக இருக்கலாம், இவர்களில் ஒவ்வொருவரும் தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவர்கள். நாம் நம்முடைய தாய் என்று வரும் பொழுது நாம் நினைக்கிறோம் என்னுடைய தாய்க்கு எவ்வளவோ செய்ய வேண்டும், தாயை சந்தோஷப்படுத்த வேண்டும். தாயுடைய சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தாய் தவறு செய்துவிட்டால் நாங்கள் கோபப்படுவதில்லை, ஏன் என்னுடைய உம்மா என்று நினைக்கிறோம். அதுபோல மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல் ஹாலா பிமன்சிலத்தில் உங்களுடைய தாயின் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாயாக பாருங்கள். அவர்கள் தவறு செய்து விட்டதார் என்பதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ள முடியாது. அதுபோல அவர்களின் குழந்தைகளை மார்க்கம் மிக நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்கிறது. தந்தையுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தந்தையின் அந்தத்தில் உள்ளவர்கள். சில கட்டங்களில் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது வராசத் அவன் விட்டு செல்லக்கூடிய அந்த பணம் சொத்துக்களுக்கு வாரிசாக வரக்கூடியவர்களில் தந்தையுடைய சகோதரர்களும் வருவார்கள். எல்லா நேரங்களிலும் அல்ல, சில கட்டங்களில். அதுபோல தந்தையின் சகோதரர்களுடைய மகன்மார்கள், இவர்கள் மிக நெருங்கிய உறவினர்கள், எந்த கட்டத்திலும் அவர்களை பகைத்துக் கொள்ள முடியாது. நாம் எல்லாம் தூர உறவாக நினைக்கிறோம், என்னுடைய பெரியப்பாவுடைய மகன், சாச்சாவுடைய மகன், தூர உறவு என்று நினைக்கிறோம். ஒருவனுடைய ஜனாசா தொழுவிக்கப்படுவதற்கு மார்க்கம் சில தகுதிகளை சொல்கிறது. ஜனாசாவை இன்னின்ன ஆட்கள் தான் தொழுவிக்க வேண்டும். அதுல ஒருவராக தந்தையுடைய சகோதரனுடைய மகனும் வருவார். பெரியப்பாவுடைய சாச்சாவுடைய மகனும் அந்த அந்த தொடரில் வருகிறார். அந்த அளவுக்கு நெருக்கமானவர். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்கு முன்னால் பணிந்து நடப்பதில் நமக்கு எந்த பெருமையும் வரக்கூடாது. நம்முடைய முழு நலவுகளையும் அல்லாஹு தஆலா இந்த நெருங்கிய உறவினர்களில் தான் வைத்திருக்கிறார். இவர்களுடன் சேர்ந்து நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் வாழ்க்கையை நீடிக்கிறான், அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பத்துடன் மிக பணிவாக நடக்க வேண்டும். பெற்றோர்கள் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு ஒரு மகன் எவ்வளவு பணிய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அதிசயமான ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். அன்பினால் ஏற்படக்கூடிய கேவலத்தின் இறக்கையை நீங்கள் பெற்றோர்களுக்காக தாய் தகப்பனுக்காக பணியுங்கள். மனிதனுக்கு இறக்கை இல்லை, பறவைகளுக்கு இறக்கை இருக்கிறது. பறவைகள் குஞ்சுகளை இறக்கையினால் பாதுகாக்கும். அப்படியே பணிந்து பாதுகாப்பதை போல நீங்களும் பெற்றோர்களுக்கு முன்னால் பணிந்து, யாருக்கு முன்னாலும் மார்க்கம் கேவலப்பட சொல்லவில்லை, ஆனால் பெற்றோர்களை சொல்லும் பொழுது நீங்கள் கேவலத்தையும் தாங்கி பணிந்து அன்பையும் மிஞ்சி நீங்கள் பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள். இதற்கு மேலும் பணிந்து நடக்க வேண்டும் என்றதற்கு ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் அரபியில் சுஜூத் என்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு மேலையும் பணிய வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலையை வைத்து சுஜூது செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அதற்கு அடுத்த கட்டமாக பணிந்து நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு முன்னால் பணிந்து நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஒரு முஸ்லிம் ஒரு சிறந்த மனிதனாக ஒரு கௌரவமான மனிதனாக மாறுவது என்பது அவன் இணைந்திருக்கிற நண்பர்களை பொறுத்தல்ல, அவன் படித்திருக்கிற படிப்பை பொறுத்தல்ல. இவர் வந்து இன்னென்ன படிப்பு படித்திருக்கிறார் அதனால சிறந்தவர் இல்லை. அவனுடைய படிப்பை வைத்து, அவனுடைய பட்டத்தை வைத்து ஒரு மனிதன் சிறப்பானவனாக மரியாதைக்குரியவனாக ஆகுவதில்லை. ஒரு மனிதனுடைய மரியாதை என்பது அவன் இணைந்திருக்கிற இயக்கத்தை வைத்தல்ல, இவர் இன்ன இயக்கத்துடன் இணைந்திருக்கிறார், நான் இன்ன இயக்கத்துடன் இணைந்திருக்கிறேன், அதனால் நான் சிறப்புக்குரியவன். அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லை, இணைந்திருக்கிற இயக்கத்தை வைத்தல்ல நாங்கள் சிறப்பான மனிதர்களாக மாறுவது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிபாசுகள், இந்த பண்புகள் இருந்தால் நாங்கள் சிறந்தவர்கள். நாங்கள் யாருடனும் இணையாவிட்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலமெல்லாம் நோன்பு பிடித்து, நஃபில் நோன்புகள் வைப்பது என்பது நம்மிடத்தில் மிக குறைந்து விட்டது. சாலிஹீன்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் சாப்பிடுவார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் விட்டு விட்டு முழு வாழ்க்கையையும் இப்படியே கடத்தியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் வாழ்நாள் கூடாவும் நோன்பு வைக்கிறவர்கள் என்று சொல்லப்படும். இன்னொரு மனிதர் இரவெல்லாம் தொழுகையில் கழிக்கிறான், இரவிபாதத்தாலி தூங்குவதில்லை. சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னிடத்தில் நல்ல பண்புகளை ஏற்படுத்தி கொண்டால் அந்த பண்புகளின் மூலம் காலமெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடிய, காலமெல்லாம் இரவு தொழுகையில் கழிக்கக்கூடிய மனிதனை விடவும் அந்தஸ்தில் முந்திவிடுவான். கஷ்டம் இல்லாமல் இந்த பண்புகளை ஏற்படுத்தி யார் யாரையோ முந்தி சென்று விடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல பண்புகளை ஏற்படுத்திக் கொள்வது யாருக்கும் கஷ்டமான ஒன்றல்ல. முயற்சி செய்து இந்த பண்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். சிலருக்கு சில விடயங்களில் கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டத்தையும் மீறி முயற்சி செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு 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 இந்த பண்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் வந்துவிட்டால் சமூகத்தில் எங்கு சென்றாலும் நாம் ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக இருக்கலாம். நாம் நம்முடைய குடும்பத்திலாக இருக்கலாம், நம்முடைய ஊர்லாக இருக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். மிக உச்சகட்ட மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக நாங்கள் இருப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த பண்புகளை தருவானாக, கௌரவத்துக்குரிய மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக.
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம்ஃபீக சுரூரன் வஸலாமன் வத்மீன்.